விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நமக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிறீங்க. அப்புறம் வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம் இல்லையா, TNAU அக்ரிடெக் போர்ட்டல், அதுலேயும் பாதி பேர் பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு பெண்மணி, அவங்க பேர் ஜோதிமணி. நிறைய பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறாங்க, சொற்பொழிவு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ ரீசண்டாக வந்து அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் மாநிலத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அனுபவங்களை நம்ம கிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கம் ஜோ.
வணக்கம் கோமா, எப்படி இருக்கீங்க?
நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களை ரொம்ப நாளாக வந்து நம்ம நிலையத்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன், பணியின் காரணமாக நீங்கள் வரவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியை பற்றி முதல்ல சொல்லுங்கள்.
என் பேர் ஜோதிமணி, எனக்கு ரெண்டு குழந்தைங்க. எங்கள் வீட்டில் அவர் கஸ்டம்ஸில் இருக்காரு. ரெண்டு குழந்தைங்கள, பெரிய பொண்ணு யூஎஸில் இருக்கா, சின்ன வந்து ஹைதராபாத்தில் மேனேஜ் இன்ஸ்டியூட்டில் செகண்ட் இயர் MBA பண்ணிகிட்ருக்கா.
சரி, இப்போ நீங்கள் வந்து மிச்சிகன் மாநிலத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னீங்க. எதுக்காக போனீங்க, அந்த அனுபவங்கள் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
April 30th கிளம்பினேன். மே ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். பொண்ணு வந்து அங்கே MS பண்ண போனா, இங்கே GCT BE மெக்கானிக்கல் படித்தா. அப்புறம் முடிச்சுட்டு அவங்க MS பண்ணுறதுக்காக போனாங்க. போயிட்டு அங்கே MS 2 years பண்ணினாங்க. பண்ணி முடிச்சுட்டு அது வந்து நார்த் கரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பண்ணினாங்க. பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு அங்கே ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிச்சிகன் ஸ்டேட்டில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 3-4 months ஆச்சு. அப்போ அவங்க வந்து கிராஜுவேஷன் வந்த ஃபங்க்ஷனுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா, அதனால நாங்கள் போயிட்டு வந்தோங்கம்மா.
இது வந்து வெளிநாட்டு பயணத்தில் முதல் அனுபவமா?
வெளிநாட்டு பயணம் முற்றிலும் புது அனுபவம், முதல் அனுபவம். ரொம்ப நல்லா இருந்தது, அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த முகத்தில் வந்து அந்த உங்களுடைய சந்தோஷம் தெரியுது, அதாவது பொண்ணை பார்த்துட்டு வந்தது. சொல்லுங்கள்
கொம்மா. அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் அதை நான் புதுசாக சொல்கிறேன். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோள் என கேட்ட தாய் அப்படின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தை அப்படிங்கும்போது சில கசப்பான அனுபவங்கள், ரெண்டும் பொன் குழந்தை அப்படிங்கும்போது சில கசப்பான அனுபவங்கள். அதை வந்து என் குழந்தை எங்கேயோ தரமட்டமாக்கிட்டான், எங்கேயோ கொண்டு போட்டுட்டான். போட்டுட்டு என்னை என்ன சொல்கிறது, என்னை நான் போகக்கூடாத உயரத்துக்கு என்னை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு குழந்தைங்களோட வளர்ப்பு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துக்கு முழுக்க பலனை அனுபவிச்சிருக்கேன்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு அருமையான திருக்குறள் சொன்னீங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனைங்கிறது நீங்கள் தன் மகளை சான்றோட என கேட்ட தாய் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு சபையில் வந்து உங்கள் பொண்ணை நிலைநிறுத்தி அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தின் இதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா? அந்த எல்லைக்கே உச்சத்துக்கே நீங்கள் போயிட்டீங்க.
அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தான் பெற்ற பிள்ளை தன் கரங்களுக்குள் வளர்கிறாள், ஆனால் அவள் கரங்களுக்குள் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அந்த சுகமான அனுபவம் ஒரு அழகான கவிதை தான், அப்படி தான் சொல்லணும். நான் இதை நாம் எப்போவோ எழுதி வச்சேன். இப்போ நான் எழுதினதெல்லாம், அதாவது ஒவ்வொருத்தரும் அனுபவங்களை எழுதுவாங்க, ஆனால் எனக்கு எழுதி வச்சதெல்லாம் அனுபவங்களாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே போனோம், அங்கே போயிட்டு நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனான் பொண்ணு. நியூயார்க் போனோம். அதாவது என்ன அப்படின்னா, இங்கேருந்து அங்கே போன உடனேயே நமக்கு புது எல்லாமே லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ் சுத்தமாக அவங்களோட ப்ரொனன்சியேஷன் நம்மளது என்டர்லி டிஃப்ரென்ஸு. நான் அப்படி வரவே வராது, நமக்கு அது ஒன்றுமே புரியல. அப்போ அப்படி போகும்போது எல்லாமே புதுசு. நானும் மிஸ்டரும் தான் போனோம். அப்போ அந்த லாங்குவேஜ் எல்லாமே நம்மளை பாதிக்கலை. எனக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க அது அங்கே இருக்குது, அது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஒழுங்கு. அங்கே எங்கன்னா யாரையும் யாரையும் டாமினேட் பண்ணுறதில்ல. அதாவது கற்றது கைமண்ணளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் பார்த்ததில் ஒரு எத்தனையோ கோடியில் ஒரு சின்ன துகள் தான் நான் பார்த்தது. அந்த சின்ன அனுபவம் என்னென்னா, அங்கே எல்லாமே ஒரு ஆர்டர், எல்லாமே ஒரு அமைதி. அனாவசியமான பேச்சு இல்லை. அதாவது ஒர்க் மோர் ஸ்பீச்லெஸ் அப்படி தான் அங்கே இருக்காங்க. அதாவது கொஞ்சமாக பேசி நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. அங்கே வேலை செய்யாதிருந்தவங்க நாங்கள் ரெண்டே பேர், நானும் எங்கள் மிஸ்டரும். மற்றவங்க அத்தனை பேரும் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன்.
இல்லை இல்லை, வேலை செய்யலைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் பெரிய வேலை செய்ய தான் பொண்ணு அங்கே அனுப்பி அந்த சந்தோஷத்தை போய் பகிர்ந்துக்க போயிருக்கிறீங்க.
இல்லை, பெரிய வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நிஜமாகவே ரொம்ப வேலை அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா, நான் பார்த்ததில் ஒரு 80 years old man, நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து போனவர் தான். அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கார், ஷட்டில் ஓட்டிகிட்ருக்கார். அதில் தான் பொண்ணுங்கள்லாம் என் பொண்ணெல்லாம் போயிட்டுருக்கா, ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாளைக்கு நம்மளோட இந்தியன் மதிப்பில் 15,000 அவர் ஏர்ன் பண்ணுறாரு, $300. அதாவது 3 ஷிஃப்ட் எடுத்துக்கிறாரு, 6:30, 7:30, 8:30. அப்போ 3 ஷிஃப்ட் எடுத்துகிட்டு 3 ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20 பேர், 60 குழந்தைங்களை கொண்டே விடுறாரு. அதே மாதிரி ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றார், ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு $5. அப்போ 60 பேருக்கு $300, ஒரு நாளைக்கு $300. நம்ம மதிப்படி இப்போ வந்து அதிகமாக இருக்குது, டாலர் 60 ரூபா வருது. அப்போ 18,000 அவரோட ஒரு பர் டே ஏர்னிங் வந்து 18,000. அவர் என்ன 80 இயர்ஸ் ஓல்டு மேன், ஜம்னு அவரை பார்த்தா நம்ம ஆளுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஜம்னு. அவர் அமெரிக்கன் மாதிரியே இருக்காரு. அப்போ பாப்பா ஹிந்தியில் பேசினா, அவளுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தியில் பேசினா நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேங்க, ரொம்ப நிஜமாக ஸ்டன் ஆகிட்டோம். அவ்வளோ நல்லா அவர் பிரிஸ்காக இருக்கார். அப்போ அங்கே என்னென்ன ஒர்க் எல்லாம் அந்த கரெக்டாக பண்ணுறாங்க, அதாவது இன்வால்மெண்ட்,
அதாவது வேலை வந்து நம்ம கரெக்டாக பண்ணும் பொழுது அந்த இயலாமை வந்து இல்லாமல் போயிருக்குது. சும்மா இருந்து துருப்பிடிச்ச ஆட்கள் தான் அதிகமே தவிர வேலை செய்து சோர்ந்து போனவங்க யாரும் கிடையாது இல்லைங்களா ஜோ?
கண்டிப்பாக. இப்போ என்னென்னா இங்கே நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம சொல்லிடுறோம், அதாவது அவங்க வயசானவங்க இது சொல்லவே கூடாதுங்க. அதாவது நம்ம கை காலெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வேலை செய்யணும். இப்போது ஒரு 60 வயசு வரலும் நம்ம 58 வயசு வரலும்னு சொல்லிச்சுக்கங்களேன், நம்ம பஸ் ஏறுறோம், இறங்குறோம், போகிறோம், வர்றோம், அந்த கை கால் வந்து ஒரு இடத்துல முடங்கும் போது அது வந்து வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக அது என்னாகும், பாதிக்கும். அப்போ தான் நமக்கு அந்த நோய் வருது, முட்டு வலி வருது. அப்போ திடீர்னு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வலி வருது. நம்ம இது வந்து நம்ம உடம்புல ஏதோ தப்பு நடந்துருச்சு, நம்ம உடம்புல ஏதோ வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லவே இல்லை. நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு மென்டல் ஒரிஸ் அதிகமாக இருக்கும், எப்பவுமே ஒரு ஒரு வாழ்க்கையில் மென்டல் ஒரிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் மறக்கிறது எப்படின்னா மற்ற வேலையில் நீங்கள் வந்து முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கும் போது கண்டிப்பாக எல்லாம் மறந்துடுவீங்க. நம்ம சொல்கிறோம் யோகா பண்ணணும், நீங்கள் அது பண்ணணும், இது பண்ணணும். அதாவது எது பண்ணினாலும் நம்மளை மறக்கணும், தன்னிலை மறத்தல் வேண்டும். தன்னிலை மறக்கும்போது அந்த மென்டல் டார்ச்சர்லேருந்து நம்ம ரிலீஃப் கிடைக்குது. அப்போ நீங்கள் என்னென்னா எந்த வேலையை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை இன்வால்மெண்ட்டோட செய்யுங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம், நமக்கு எந்த நோயும் வராது. மருந்தெல்லாம் அந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம், மருந்து கடைசி வரல, நம்ம சாக வரலும் மருந்தே இல்லாத சாகலாம்.
அதாவது நல்லா சொன்னீங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறை கூட அடிக்கடி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விடவும் இஷ்டப்பட்டு வேலை செய்ய என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து முதல்ல அங்கே போய் பொண்ணை பார்த்த உடனே அந்த ஒரு சந்தோஷம், அப்புறம் அந்த 80 வயது இளைஞரை பார்த்த உடனே இன்னொரு சந்தோஷம் இல்லைங்களா? சரி, இப்போ டெட்ராய்ட் மாநிலம் வந்து கார்களுக்கு பெயர் போனது அப்படின்னு நினைக்கிறேன், அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். டெட்ராய்ட் மாநிலம் எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள ஒழுங்குமுறை நீட்டாக இருந்ததுன்னு சொன்னீங்க, அமைதியாக இருந்ததுன்னு சொன்னீங்க, அதையும் தவிர நீங்கள் பிரமித்த விஷயங்கள்?
அதாவது என்னை பாதித்த விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் இப்படி இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். என்னென்னா ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் இங்கே ஆக்சிடெண்ட்டில் சாகிறது நீங்கள் டெய்லியும் பேப்பர் பார்க்குறீங்க, எத்தனை ஆக்சிடெண்ட். ஆனால் அங்கே இங்கே எப்படி வண்டி ஓட்டுறாங்க நம்மளே பார்க்குறோம், பஸ்ஸில் போகும்போது பஸ் வீட்டுக்குள்ளே ஏறிடுது இல்லைங்களா, வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க பஸ் உள்ளே ஏறி அம்மாவும் பொண்ணு செத்து போயிட்டாங்க திருப்பூரில். இதை நான் ஒரு பேப்பரில் படித்தேன். என்ன ஒரு கொடுமைங்க! அதாவது அங்கே எல்லாமே அந்த ஒரு சிக்னலில் வண்டி வருதா போகுதா, போலீஸ் நிற்கிறாரா, இல்லை எதுவுமே வேண்டாங்க, எந்த கண்ட்ரோலும், செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது இப்போ இல்லைங்க, நம்மக்கிட்ட ஆளுகள் இல்லாதில்லை, சொல்லாமல் இல்லை, நம்ம கேட்டுக்கிறது இல்லை. பட்டுக்கோட்டை என்றைக்கோ சொன்னாருங்க, திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எப்போவோ பட்டுக்கொட்டி சொன்னார். அதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லி நான் திருந்துறதை விட நானாக உணர்ந்து திருந்தும்போது அதை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த டிராஃபிக் தாங்க என்னை ரொம்ப பாதிச்சுது. ஒரு நாளைக்கு எத்தனை உயிர்கள் இங்கே பலியாகுது அப்படின்னு நான் பார்த்தேன். அங்கே போகும்போது அந்த டிராஃபிக் ரூல்ஸை எப்படி கடைப்பிடிக்கிறாங்கங்கிறத பார்த்தேன். அது மிராக்கிள்ங்க, அது முடியுமா? ஒரு மனுஷனால முடியுமா? கண்டிப்பாக நம்ம மனுஷனால முடியவே முடியாது, யாருனாலே முடியாது. இங்கே அப்படி இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அப்படி ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இருக்கும், அப்படி ஒன்று ரெண்டு ரூல்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்கள என்ன தெரியுமா சில நிர்வாண நகரத்தில் கோவணம் கட்டியவன் பைத்தியகாரன் பட்டம் கொடுத்துருவாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நினச்சேன், அதாவது இங்கே வந்து நம்ம அங்கே நம்ம இந்தியாவில் இது இப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும், ஆனால் அது காலமாகும். என்னென்னா அந்த ஸ்டாப்னு ஒரு போர்டு போட்டிருந்தா அந்த இடத்துல வண்டி நிற்கும். இப்போ ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, அதாவது இப்படி போகிறீங்க, ஒன்று ரைட்டில் போகிறீங்க இல்லை லெஃப்ட்டில் போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வண்டியை ஸ்டாப் பண்ணி ரெண்டு பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும். இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீடெல்லாம் கட் ரோட்டில் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா வண்டியை சர்ன்னு கொண்டு வந்து உள்ளே திருப்புவான், அங்கேயே, அதாவது அது வந்து நம்ம ஜோன் எங்கே எப்பேற்பட்டது வீடு ஹவுஸ் ஜோன், அங்கதுக்குள்ளேயே நீங்கள் வண்டி அப்படி ஒரு முரட்டுத்தனமாக திருப்பினீங்கன்னா அப்புறம் நீங்கள் ரோட்லெல்லாம் வெஹிக்கிள் எப்படி நீங்கள் போட்டுவீங்க? இதே என்னை ரொம்ப பாதிச்சுதுங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குங்க.
அதாவது வேக கட்டுப்பாடு மட்டும் அல்ல, மனக்கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு அங்கே அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க.
அதாவது சுய கட்டுப்பாடு இருக்குது. இன்னொன்று என்ன, அதாவது அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனையோ வருஷம் முன்னால், 100 வருஷத்துக்கு முன்னால் கட்டின பில்டிங் தான், எல்லாமே உயர உயரமாக நிற்கிது. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா அத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு அதாவது அந்த அரசாங்கம் அரசாங்கத்தில் இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது மக்களுக்காக வாழும் அரசாங்கம் அது. அதாவது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வேலையை நம்ம செஞ்சோம்னா நமக்கு தேவையானதை அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படின்னு தான் மக்கள் இருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ ஒழுங்காக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இது நான் சொன்னது தப்பாகவும் இருக்கல, எனக்கு தெரியல. என்னன்னா நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க. அரசாங்கம் அவ்வளோ நல்லா ரோடெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரூரடி ரோடு நம்ம ஊரில் எத்தனை இருக்கும்? அது மாதிரி எல்லா ரோடுங்க, போத் வேஸுங்க, ஒன் வே தான். எல்லா எந்த பக்கம் போனீங்கன்னாலும் 1 வே தான். பிளானிங் அவ்வளோ, அதாவது என்னென்னா மக்களுக்காக அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதை என்னால் மறக்கவே முடியாதுங்க.
அதாவது நம்ம இங்கே கூட சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டின ஊருன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பாக பாண்டிச்சேரி, நான் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிருக்கேன். நீங்கள் அந்த நிஜமா ஹைவே சூப்பருங்க, ரெண்டு பக்கம் தண்ணி ரொம்ப அழகு, நான் பார்த்துருக்கேன். அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்தியாவில் எல்லா பக்கம் இருக்கணும், அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ இன்னொன்று என்னென்னா மரங்கள்ங்க, அங்கே எங்கே பாரு மரங்கள் தான். அப்புறம் பொல்யூஷன் சூப்பருங்க. ஒருத்தர் கூட நிஜமாகவே தும்மியே நான் கேட்கல, இருமி நான் கேட்கல. அப்போ எங்கள் மிஸ்டர் கிட்ட நான் கேட்டேன், என்னங்க ஒருத்தருமே தும்மலை ஒருத்தர் இருமலை எப்படி அப்படின்னா, இங்கே பொல்யூஷன் அவ்வளோ நீட்டாக இருக்குது. எங்கள் மிஸ்டருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அங்கே போய் சூப்பராக இருந்தார். அவர் அங்கிருந்து இங்கே வரும்போது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இப்படி அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னை விட அவருக்கு நிஜமாக ரொம்ப சூட்டபிளாக இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருந்தாருங்க. அதாவது இது இப்போ நான் வந்து மற்ற நாட்டை பற்றி நான் பெருமையாக பேசலை, அது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசைங்க.
சரி, அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு கவர்ந்த விஷயம் எப்படி இருக்குது, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும்?
அது என்ன தெரியுங்களா, அது வந்து நீங்கள் நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க, அது சொல்லணும், அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா யாரை பற்றியும் யாருக்கும் கவலை கிடையாது, நீங்கள் எப்படி ஒன்றால் இருந்துக்கலாம், அது உங்களோட லைஃப். அவங்கவுங்க லைஃப்பை அவங்களுக்காக வாழ்கிறாங்கங்க. உங்களுக்காக பயந்து நான் வாழறதில்ல, எனக்காக பயந்து நீங்கள் வாழ்கிறதில்ல. அந்த லைஃப் அப்படி வாழ்கிறாங்க. அதாவது ட்ரெஸ்லேருந்து அவங்க போட்டுக்கிற நகையிலேருந்து அவங்க எல்லாமே அவங்களுக்காக அவங்க லைஃப்பை வாழ்கிறாங்க. மற்றவங்க அதை பார்த்து உனக்கு அது பிடிக்குது பண்ணிட்டு போ, எனக்கு இது பிடிக்குது நான் பண்ணுறேன் அப்படி தானே ஒழிய. அந்த அது என்ன நம்ம இதில் சொல்லுவாங்களே புறண பேசுறது, அதாவது ஒருத்தர் முன்னாடி விட்டு பின்னாடி, அது நான் கேள்விப்பட பார்த்ததே இல்லைங்க. அப்போ என்னென்னா இன்னொரு அருமையான அவங்கக்கிட்ட ஒரு விஷயம், எல்லார்த்து யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணுறது அழகுங்க, அது ரொம்ப அழகு. ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே அப்படிங்கும்போது நம்ம துயரங்கள் எல்லாம் எங்கே போயிடுது. ஏன் அப்போ நான் என் பொண்ணுக்கு, நானும் பொண்ணு லிஃப்ட்டில் போகும்போது என்னை பார்த்து ஒரு அம்மா சிரித்தாங்க. சிரித்தோன்னே நானும் சிரித்தேன். அப்புறம் குட் மார்னிங் அப்படின்னாங்க, நானும் ரிப்பீட் பண்ணேன் குட் மார்னிங் அப்படின்னு. அப்போ ஹாவ் அ நைஸ் டேன்னு தேங்க்யூ அப்படின்னு. அப்போ நான் லிஃப்ட்டை விட்டு இறங்கினதை என் பொண்ணுகிட்ட கேட்டேன், தெரியுமா தங்க உங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு தெரியுமாண்ணா? என் பொண்ணு சொன்னால், இல்லைம்மா இங்கே எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப நல்லா இருக்குங்க.
இப்படி சொல்லும்போது இப்போ இங்கேயும் அந்த நடைமுறையை நம்ம படுத்தணும்னு, இதையும் அங்கே நடைமுறைப்படுத்தினா ஒருத்தர் கோபமாக வர்றாரு திட்டணும்னு வர்றாரு கூட அது மறந்து போயிடும் இல்லைங்களா? எதிரில் உள்ளவங்க வந்து நம்மளை அன்பாக பார்த்து ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த கோபம் பகை எல்லாம் மறந்துடும்,
எல்லாம் மறந்துடுங்க. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே போ வந்தோம், எங்களுக்கு எப்படின்னு எல்லாமே புதுசுங்க. அங்கே போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல, பாப்பாவுக்கும் புதுசு. நியூயார்க் போனோம், நியூயார்க் போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. போயிட்டு ஒரு க்யூ நின்றுருந்தது, பாப்பா போய் விசாரித்தா என்னன்னா, இது டாக்ஸி க்யூனாங்க, நாங்களும் நின்றுட்டோம். அதாவது அவங்க டாக்ஸி க்யூனாங்க, நாங்கள் நின்ற பொண்ணு அங்கே போனதுனால கொஞ்சம் அவங்க இதெல்லாம் லாங்குவேஜ்லாம் புரிஞ்சுக்கிறான். அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் நின்று டாக்ஸிக்கு நின்றுட்டுருக்கோம், டாக்ஸி 1 by 1 வருது. அங்கே டாக்ஸி வந்து நிற்கும், நீங்கள் ஏறி உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் வந்து எங்கே போகணுன்னு சொல்லணும். இன்னொன்று நாங்கள் என்னென்னா நியூயார்க் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஒரு 200 ஃபீட் தான் இருக்குங்க, அவ்வளோ தூரம் தான். ஒரு சுற்றி போனால் ஒரு நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இருந்தது, அந்த ஹோட்டலுக்கு போகிறக்கு மழை பெஞ்சிட்ருக்கு, புது ஊருன்னு நமக்கு தெரியாது. அதனால நாங்கள் நின்னோங்க, வந்த உடனே டாக்ஸி வந்தது, ஏறினோம், சொன்னோம். ஒரு சுற்று நிஜமாகவே ஒரு சுற்று சுற்றி ஒரு 2 minutes கூட எல்லாம் கொண்டு போய் இறக்கிட்டான். இவ்வளோ டாலர்னு சொன்னால் கொடுத்தாங்க. என்னென்னா எல்லாமே அங்கே இல்லை, நம்ம டிரைவர்ஸ் எல்லாருமே இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அங்கே போயிட்டு அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க, அதுதான் ரொம்ப அழகாக பேசினாங்க. அப்போ ஹிந்தி தெரியுது அப்படிங்கும்போது இன்னும் நல்லா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த மக்கள் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஃப்ரேங்காக இருக்காங்க, லவ்வபிள் கேரக்டர் எல்லாருமே. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, நான் பார்த்த ஒரு நானும் ஒரு 100 பேர்த்த பார்த்துருப்பேங்க. பார்க்குற அத்தனை பேர் நம்ம இப்படி ஐ டு ஐ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உடனே அழகாக ஒரு ஸ்மைல்.
அதாவது மொழி தெரியாமல் ஒரு ஊரில் வந்து மாட்டிட்டோம்னா அன்புன்ற ஒரு மொழி வந்து நம்மளை கரை சேர்த்துரும்.
அந்த அன்புக்கு பாஷை கிடையாதுங்க, அந்த ஸ்மைலுக்கு பாஷை கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஸ்மைல் பண்ணுறக்கு ஏதாவது பாஷை வேணுமா? ஒருத்தரை பார்த்துட்டு இப்படி ஸ்மைல் பண்ணுற பாஷை வேணுமா? நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து தானே உண்டாகிறது. அப்போ இதுக்கு வேண்டாம், இந்த மொழியெல்லாம் மொழியெல்லாம் செகண்டரி ஆகி போயிருந்தாங்க. ரொம்ப நான் அவங்கள பற்றி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த நமக்கு எப்பவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் இருக்குங்க. அவங்க போன உடனே எங்கேயோ நான் பதுக்கி வச்சுருந்ததெல்லாம் வெளியில் வர மாதிரி இருந்தது. ஐயோ, நான் இது எப்படியோ தேடினேனே, நான் தேடிய எல்லாமே அங்கே கிடைச்சிதுங்க. அந்த ஒழுங்கு, அதாவது இங்கே இதே சென்னையில் நாங்கள் போனோம், விசா வாங்க போனோங்க. எங்களுக்கு 7:30 இது எங்களுக்கு, நாங்கள் அதனால் நாங்கள் எத்தனை மணிக்கு போயிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். 6:30 நாங்கள் போனோம், 7:30 நாங்கள் போய் க்யூவில் நிற்கிறோம். நாங்கள் நிற்கும் போதே எங்களுக்கு முன்னால் 100 பேர் நின்றுருக்காங்க. அதாவது 7:30 அவ்வளோ பேர் இருக்கும், நாங்கள் எங்களுக்கு பின்னால் நிற்கிறோம், அப்படியே வர வரவங்க நிற்கிறாங்க. ஒரு 7:15 இருக்குங்க, ஒருத்தர் வந்து காரில் வந்து இறங்கினார். இறங்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. வந்துட்டு அப்படியே வந்தாங்க, வந்துட்டு இப்படியே இப்படியும் போயிட்டு எல்லாத்துக்கும் முன்னால் போய் நின்ட்டாங்க. எல்லோரும் என்னாங்க எல்லாம், அதாவது நமக்குள்ளே பேசிக்கிறோம், என்னென்னா எப்போ இருந்து நிற்கிறோம் எப்போ இருந்து. ஆனால் யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா சொன்னால் நமக்கு வந்து சென்னை புது ஊர், நமக்கு கோயம்புத்தூர்லேயே நம்ம பேச மாட்டோம், அது வேறு விஷயம், சென்னை இன்னும் புதுசு. அதனால் ஏ நின்றுட்டு போட்டு நம்ம நிற்கலாம் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். அப்போது இந்த டாமினேஷன் அங்கே கிடையாது, அங்கே எல்லாத்துக்கும் கியூங்க. நீங்கள் இப்போ எனக்கு வந்து எங்கள் மிஸ்டர் பின்னாடியே போயிட்டுருக்கணும், அதை விட்டுட்டுன்னே எனக்கு பயம் வந்துடும், எனக்கு நான் தனியாக காணாத போன மாதிரி ஆகிடுவேன். அதனால் என்னென்னா இந்த க்யூவில் போகும்போது சட்டுன்னு என்னென்னா நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க இப்படி முன்னாடி போயிடுவாங்க. அப்போ நான் வந்து இப்படி ஐயோ மிஸ்டர் விட்டுட்டுமேன்ட்டு நான் வந்து அவங்கள ஓவர் டேக் பண்ணி போகும்போது அவங்க தள்ளி நின்றுக்கிறாங்கங்க, இப்படி தள்ளி நிற்கிறாங்க, தள்ளி நின்று கோ கோ ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சுங்க, ரொம்ப பயம், நிஜமாவே நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்.
அதாவது நீங்க சென்னையில நடந்த மாதிரி பின்னால வந்துட்டு முன்னால சேரல, லைனை கியூவை விட்டுட்டீங்க, அதை மக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வழி விடுறாங்க.
அதேதான், அதாவது எங்க மிஸ்டர் முன்னாடி போயிட்டாருன்னு அவங்க தெரிஞ்சது உடனே அவங்க தள்ளி நின்று கோ ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. அப்புறம் நான் போயிட்டோன்னே அவங்க ஒரு சிரிப்பு, அதுக்கும் ஒரு சிரிப்பு தான். அப்போ அந்த சிரிப்புங்கிற மருந்து வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அந்த சிரிப்புங்கிற மருந்து அன்புங்கிற மருந்துக்கு ஈக்குவலா நீங்க உலகத்துல எதுவுமே சொல்ல முடியாது.
பழமொழி இருக்குது இல்லையா, குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், மனிதர்களின் சிரிப்பில் உலகத்தையே வாங்கலாம்.
அது கண்டிப்பாங்க. மனிதர், அதாவது நமக்கு என்னென்னா முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க யாரு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அழகாக சிரித்து ஒரு ஹேவ் அ நைஸ் டே, இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக கழியணும் அப்படின்னு அவங்க வாழ்த்தும் போது, அப்போ நமக்கு வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நீ என்னவாக ஆக நினைக்கிறாயோ அது வாயாகிறாய். இதை நம்ம படிச்சிருக்கோம், இதை நம்ம வந்து நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது, நம்பிக்கையில் தான் உலகமே போகுது. அப்போது அவங்க அந்த ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லும்போது, மனசார அவங்க சொல்லும்போது, அப்போது அந்த என்ன ஏஞ்சல்ஸ் அதாவது தேவதூதர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஆகட்டும். அவங்க நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போதும் அவங்க அப்படியே ஆகட்டும், அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல இதை தான் பேசணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படிங்கும்போது நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அப்போ தேவதூதர்கள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அது நடக்கும், அந்த நம்பிக்கையில் நடக்கும். இதுதான் சொன்னாங்க, நீ என்னவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய், உன்னோட நம்பிக்கை. நமக்கு மனுஷனுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான்
சரி. இப்போ நீங்கள் அங்கே போயிருக்கும் போது சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, அங்கே வந்து வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குது? நம்ம இந்தியாலையும் அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குதா எப்படின்னு சொல்லுங்களேன்.
ஏன்னா நமக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறது பார்த்து அந்த லேங் இது புரியலைங்க எனக்கு, அந்த லாங்குவேஜோட சாராம்சம் எனக்கு புரியல. பட்டு இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான், மோரோவர் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு தான் போனோம், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஒரு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம புதுசு இந்தியன்ஸ் அப்படின்லாம் கிடையாது, நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தால், அதாவது அங்கே போனால் இந்தியன்ஸ் தான், நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ அப்படி அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. அங்கே போனால் இந்தியன் தான். அங்கே போனோடனே இந்தியன்ஸ்னால் இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே போனால் நமக்கு நம்மளை பார்த்த உடனே ஒரு சாரி பார்த்தோன்னே சந்தோஷம் வந்துடுது, ஐயோ அவங்க இண்டியன்னு. ஆனால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அது ஒரு ஒரு கசப்பான எனக்கு ஒரு அனுபவம்னு பாதிச்சுக்கோங்களேன். நான் வந்து எல்லாத்தோடையுமே நல்லா பேசுவேன், ரொம்ப ஃப்ராங்காக நான் பேசுவேன், பட் அவங்க பேசலை.
அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருந்தே ரெண்டு பேரை பார்த்தோன்னு வைங்களேன், உனக்கு எந்த ஏரியான்னு கேட்போம். எனக்கு துடியலூர், எனக்கு வடவள்ளி. ஓகே, கோயம்புத்தூரை விட்டு வெளியே சென்னைக்கு போயிட்டோன்னு வைங்களேன், உனக்கு எந்த ஊர்? கோயம்புத்தூரா? அந்த வட்டம் அப்படி இருக்கும். சரி, இப்போ சென்னை விட்டு நார்த்து எங்கேயும் போயிட்டோம்னு வைங்க, டெல்லிக்கு போயிட்டோன்னு வைங்க, எங்கே? தமிழ்நாடா? தமிழ் என்ன, மதராசியா? அவ்வளோதான், மதராசி மட்டும்தான் அங்கே நிற்கும். இது வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா இந்தியன் அதோட நிற்கும்.
அங்கே வெளிநாட்டுக்கு போனோன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு நிற்குது. நான் அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னொன்று உங்களுக்கு சொன்னணும் என்னென்னா, அங்கே வந்து ஃபுட்டு என்னென்னா எதுலேயுமே கொழுப்பு கிடையாதுங்க, கொழுப்பே கிடையாது. ரொம்ப நல்லா, அதாவது இந்தியன் ஃபுட்டு உங்களுக்கு அத்தனையும் கிடைக்குது. அந்த சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும், அதாவது பேக் பண்ணி 30 சப்பாத்தி 40 சப்பாத்தி பேக் பண்ணி கொடுக்குறான். எல்லா நியூட்ரிஷியஸுங்க, எல்லாமே சத்துள்ள உணவு, நல்ல சாப்பாடு. அவங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணுறது அத்தனையுமே அந்த கழிவெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப நல்லது தாங்க அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. நான் தேங்காய் பூ பார்த்தேங்க, தேங்காய் பூ இவ்வளோ அழகாக இருக்குமான்னு எனக்கு ஆச்சரியம் இருந்தது. அது அந்த பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா அப்படியே தும்பப்பூ மாதிரி இருக்குது. தும்பப்பூவை பொறிச்சு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா எப்படி இருக்குது? இன்னும் கூட சொல்லலாம், இப்போ தும்பப்பூ இல்லை பருத்தி, பருத்தி அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பூவை பார்க்கும்போது அப்படி தான் ஞாபகம் வந்தது. அது வந்து இந்த நம்ம செய்கிற பதார்த்தத்து மேலே அப்படியே தூவிட்டு ஒரு பிரட்டை பிரட்டி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே நமக்கு தேவையான எல்லாமே இங்கே, நம்ம எப்படி சவுத் இண்டியன் ஃபுட்டை எப்படி சாப்பிட்டோமோ, இட்லி சாம்பார்லேருந்து பிரியாணி வரலோ எல்லாமே இங்கே கிடைக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்குது. ஸ்டோர் தனியாக இருக்குது, அந்த ஸ்டோரில் போய் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அவங்களோட ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது. அவங்களோட ஃபுட்டு என்ன தெரியுங்களா? எல்லாம் பச்சை காய்கறிகள், பச்சை காய்கறிகள். இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா, நாங்கள் நியூயார்க் போயிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு ஈவினிங் ஹோட்டலுக்கு வரும்போது லேட் ஆகிடுச்சு. அப்போ பொண்ணு சொன்னால், அம்மா இங்கே ஹோட்டல் வெளியில் நாங்கள் எங்கேயும் சாப்பிடல, இங்கே ஹோட்டலில் வந்து கேட்குறேன் நான், நான்வெஜ் வேண்டாம், வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போய் கேட்டால், வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சரின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். 3 வெஜிடேரியன் ஃபுட்டு எனக்கு மிஸ்டருக்கு பொண்ணுக்கு 3 பேருக்கு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த மூடி இருந்த தட்டை எடுத்தோடனே எனக்கு பயங்கர ஷாக்குங்க. என்னென்னா கேரட், ஆப்பிள் எல்லாம் பச்சை. கேரட் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் பழத்தில் ஆப்பிள் கிரேப்ஸு, அங்கே ஒரு மாதிரி ஒரு பழம் இருக்குங்க. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஒரு மாதிரி இந்த கோஸ் இருக்குது, கறி கோஸுன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அது வந்து அழகாக அந்த காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள், காலிஃப்ளவர்லேயே இந்த பச்சையாக இருக்குது. அது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. அந்த காலிஃப்ளவரோட ஒன்று உடச்சி எப்படி இருக்குது, அது மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சோன்னே அதுக்கு வந்து ஒரு தொட்டுக்கிறக்கு ஒரு சட்னி, அதாவது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி. எப்படின்னா கொண்டக்கல்லை வேக வச்சு அதில் வந்து மிளகாய் அதெல்லாம் போட்டு ஏதோ அரைச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டுங்க, எனக்கு பயங்கர ஷாக்கு. அம்மா இதான் நைட்டு டிஃபன் அப்படின்னு என் பொண்ணு கேட்டேன். அவள் சிரிச்சுட்டு ஆமாம்னா அவள் ரொம்ப கேஷுவலாக சாப்பிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என்னென்னா அவங்க எல்லாமே பச்சையாக எடுத்துக்கிறாங்க. எல்லா ஃபுட்டும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டஃப் ஃபுட்டுலேயும் பாருங்கள், ஒரு கோஸோட ஒரு இலை இருக்கும், ஒரு கேரட்டோட இருக்கும், ஒரு வெல்ட்ரியோட ஒரு பீஸ் இருக்கும். எல்லாமே அவங்க அதை எல்லாம் ஸ்டஃப் பண்ணி தான் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த ஸ்டஃப்பிங் ஐட்டமே அப்படி தான் இருக்குது. அந்த பண்ணுக்குள்ளே எல்லாம் வச்சு ப்ரெட்டுக்குள்ளே எல்லாம் வச்சு அழகாக ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக மசாலா இதாவது வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே அதாவது மருந்தே உணவாக அவங்க சாப்பிட்றாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. நீங்கள் இப்படி இதை சாப்பிட்றதுனால தான் அவன் வந்து மருந்து அவனுக்கு அதிகமாக தேவைப்படுறதில்லன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நல்லா வாய்க்கு ருசியாக கார சாரமாக உரப்பாக சாப்பிட்றோம், ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க. எல்லாம் மைல்டாக இருக்குது, அதாவது கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட்டு தான் இருக்குது.
இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கே உள்ள மேலை நாட்டினர் வந்து பண்ணுக்குள்ளே கேரட்டு வெள்ளரி முட்டைக்கோஸ் வச்சு சாப்பிட்றாங்கன்ட்டு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர்னு அந்த நாகரிகம் இங்கே வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம் இல்லைங்களா?
அதாவது நிஜமாகவே சொல்கிறேங்க, நாங்கள் பொண்ணு வந்து வாங்கி நிறையா தடவை எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா, ஆனால் ஒரு தடவை கூட அவள் நீ அங்கே பீஸாலாம் வாங்கி கொடுக்கல, நாங்கள் சாப்பிடவும் இல்லை. இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. அங்கே நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. அது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இயற்கையான காய்கறிகளை வச்சு சாப்பிட்றாங்க.
சரி, நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டீங்க அங்கே பொல்யூஷனே இல்லை, யாரும் தும்மக்கூட இல்லை, துப்பக்கூட இல்லைன்னு சொன்னீங்க. மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்லாம் சொன்னீங்க. வீடு அப்படின்னு எடுத்துகிட்டாங்க, எப்படி பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னால் குப்பையை போடுறோம், கழிவு நீர் ஓடுது, அங்கே எந்த மாதிரி இருந்தது?
அதாவது இன்னொன்று சொல்லப்போனால், நாங்கள் டெட்ராய்ட்டில் இருந்தோங்க, அங்கே காம்பவுண்ட் வாலே கிடையாது. நாங்கள் பார்த்த இடத்துல காம்பவுண்ட் வால் கிடையாது, எந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கிடையாது. நிஜமாகவே அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சு. அதாவது அந்த ஒரு பேங்க்கு போனோம்னா பேங்க் உள்ளே இருக்குது, கடையில் கூட எனக்கு செக்யூரிட்டியெலாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தோணலைங்க. என்னென்னா அங்கே ரோடை பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி இருக்குது, வீடு ஒன்றுமே சொல்ல முடியாது, அது ரொம்ப நீட். நாங்கள் இருந்த வீட்டில் பாப்பா வந்து ஒரு 1 மந்த்துக்காக டபுள் பெட்ரூம்னு அதாவது வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. அதில் எப்படின்னா வீக்லி ஒன்ஸு வந்து ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க, வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெட்ல இருந்து மாத்திடுவாங்க. அங்கே எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெட்டு எல்லாமே, அந்த மைக்ரோவன் இருக்குது, அப்புறம் குக்கர் இருக்குது, பாத்திரம் இருக்குது, எல்லாமே சாப்பிட்ற எல்லாமே பொருள் எல்லாம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாம் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த க்ளீன் பண்ணிட்டு போனால் வீடே புதுசான மாதிரி இருக்குது. வீட்டில் ஒரு டஸ்ட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, இன்னொன்று சொல்ல போனால் ஃபேனே கிடையாது, ஏசி தான். ஏசி, அந்த ஏசியில் நீங்கள் 24 hours கரண்ட்டு, கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அமெரிக்கா இருளில் மூழ்கியது அப்படின்னு. மழை, மழையில் தான் நினைக்கிறேன், மழை வந்தது தான் சூறாவளி வந்துட்டு அதை அந்த அவங்களுக்கெல்லாம் கட் ஆகிடுச்சு, அந்த கரண்ட் இதெல்லாம் கட் ஆகி அமெரிக்கா இருளில் மூழ்கியதுன்னு நான் படித்தேன். அங்கே எல்லாமே கரண்ட்டுங்க, கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அடுப்பு எல்லாமே கரண்ட்டு தான், எல்லாமே எலக்ட்ரிக் தான். ரொம்ப நல்ல, அதாவது அதனால் ஒரு புகை இல்லை, எந்த ஒரு இது இல்லைங்க. ரொம்ப நீட்டு வீடெல்லாம், ரொம்ப அழகுங்க, ரொம்ப அழகுன்னு அழகு, நீட்.
உங்களுடைய அமெரிக்க பயணம், டெட்ராய்ட் பயணத்தை வந்து ரொம்ப அருமையாக சந்தோஷமாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த சந்தோஷம் எப்பவும் தொடர வாழ்த்துகிறோம்.
நன்றிங்க. நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் இது ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை சொல்கிறேன். இது வந்து நம்ம அன்னை திருசாவோட ஒரு பிரார்த்தனை. இறைவா, அமைதியின் கருவியாய் என்னை ஆக்கியருளும். பகையுள்ள இடத்தில் அன்பையும், தவறுள்ள இடத்தில் மன்னிப்பையும், பிளவுள்ள இடத்தில் ஒற்றுமையையும், பிழையுள்ள இடத்தில் உண்மையையும், ஐயமுள்ள இடத்தில் உறுதியையும், விரக்தியுள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் உள்ள இடத்தில் ஒளியையும், மருளுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் நான் விதைப்பேனாக. இது அன்னை தெரசாவின் தினசரி பிரார்த்தனை. நன்றிங்க.
தனது அமெரிக்க அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் ஜே ஜோதிமணி அவர்கள். உங்களுடைய அனுபவங்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் 2431055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து பங்கேற்கலாம்.